اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام خير الأنبياء مقاما وأحسنهم كلاما وآخرهم تماما محمد إمام الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين أما بعد பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் தஆலா தனித்தவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணக்கத்திற்கு பாத்திரமானவன். அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சலாத்தும் சலாமும் சதா உண்டாகட்டுமாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் அன்பாக கட்டளையிடுகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய புனிதமான கண்ணியமான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உன்னதமான சூனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, யாரை தெரிவு செய்வது? நமது இன்றைய சந்திப்பின் தலைப்பு இதுதான், யாரை தெரிவு செய்வது? உலகத்தின் பட்டி தொட்டி எங்கும் வேலைகள், பொறுப்புகள், பதவிகள் வகை தொகை இன்றி விரவி கிடப்பதை நாம் அறிவோம். எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு பதவிகள் இருக்கின்றன, வேலைகள் இருக்கின்றன, பொறுப்புகள் இருக்கின்றன. ஆனால் நாமெல்லாம் தலையை உடைத்துக் கொண்டு சமாளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா? இந்த வேலையில் ஒரு பொறுப்பிற்கு யாரை நியமிப்பது, ஒரு வேலையை யாரிடம் கொடுப்பது, ஒரு பதவியில் யாரை அமர்த்துவது? இஸ்லாம் இதற்கு ஒரு மொத்தமான அல்லது விபரமான ஏதும் பிரமாணங்களை வைத்திருக்கின்றதா என்று நாமெல்லாம் இப்பொழுது ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அருள்மறையில் இதற்கு நான்கே நான்கு வார்த்தைகளில் பதில் சொல்லி வைத்துள்ளான். நீங்கள் ஒருவரை ஒரு பொறுப்பில் அல்லது ஒரு பதவியில் அல்லது ஒரு வேலையில் அமர்த்தப் போகிறீர்களாம். அல்லாஹ் தஆலா நான்கே நான்கு வார்த்தைகளில் அவரின் அருள்மறையில் பதில் சொல்லி முடித்து விட்டான். சூரத்து யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா இதனை சொல்லுகின்ற போது, சூரத்துல் கஸஸிலும் அல்லாஹ் தஆலா இதனை சொல்லுகின்ற போது, ஹபீர், அலீம், கவி, அமீன் என்று சொல்லி வைத்தான். ஹபீர் ஒரு பதம், அலீம் மற்றொரு பதம், கவி இன்னொரு பதம், அமீன் இறுதியான பதம். சூரத்து யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தின் நிதி மோசடியை கண்டபோது, வன மோசடியை கண்டபோது அதன் அரசரிடம் கேட்டார்கள், பல என்னை இந்த பூமியின் கஜானாக்களுக்கு நியமித்து விடுங்கள், பொறுப்பாக ஆக்குங்கள். இன்னி ஹஃபியுன் அலீம், நான் இவற்றை பாதுகாப்பவனாகவும் அது பற்றிய அறிவுள்ளவனாகவும் இருக்கிறேன் என்றார்கள். ஹஃபியும் பாதுகாப்பவன், அலீம் அறிவுள்ளவன். ஒரு பொறுப்பை நான் கையேற்கும் போது, கையேற்பதற்கு முன்பு அந்த பொறுப்பு பற்றிய, அந்த பொறுப்பின் கடமைகள் உரிமைகள் பற்றிய, அந்த பொறுப்பின் தாரதமியம் பற்றிய, அந்த பொறுப்பில் கீழிருக்கக்கூடிய மக்கள் வேலையாட்கள் பற்றிய அறிவு இருக்கின்றது. அதே சமயத்தில் அவற்றை, அவர்களை பாதுகாக்கும் பண்பும் திறமையும் என்னிடம் இருக்கிறது. நான் இந்த பொறுப்பை, இந்த பதவியை, இந்த வேலையை பாதுகாப்பேன், பழுதுபடாமல் பாதுகாப்பேன், கெட்டுப்போகாமல் பாதுகாப்பேன், விரயம் நடக்காமல் பாதுகாப்பேன், வீண் நடக்காமல் பாதுகாப்பேன், சூறையாடப்படாமல் பாதுகாப்பேன், களவாடப்படாமல் பாதுகாப்பேன், இளைச்ச ஊழலில் இருந்து பாதுகாப்பேன், அநியாயமட்டூழியத்தில் இருந்து பாதுகாப்பேன். எந்த விதமான டெமேஜ் வருவதிலிருந்தும் இந்த பொறுப்பையும், இந்த பொறுப்பில் உள்ள மக்களையும், மனிதர்களையும், பணியாட்களையும், இந்த பொறுப்பில் உள்ள சொத்துக்களையும் செல்வங்களையும் நான் பாதுகாப்பேன். அலீம், அதனை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு இடத்தில் இருக்கிறது. இரண்டு பதங்கள், ஹபீர், பாதுகாப்பவன், அலீம், அறிவுள்ளவனாக இருக்கிறான். மூன்றாவதும் நாலாவதும் கவி, வலிமை உள்ளவன், அமீன், நம்பிக்கையாளன். அல்லாஹ் தஆலா இதனை சூரத்துல் கஸஸிலும் சொல்லி வைத்தான், இதே இரண்டு பதங்களை சூரத்துல் நம்லிலும் சொல்லி வைத்தான். சூரத்துல் கஸஸிலே சொல்லுகின்ற போது, எகிப்திலிருந்து மதியனுக்கு புறப்பட்டு சென்ற நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகருக்குள் நுழைந்த வேளை அங்கே ஒரு தாரார் தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் தமது மந்தைகளுக்கு. அந்த நேரத்திலே மதியன் நாட்டில் இருந்த நபி அவர்களுடைய, ஷுஐப் நபி அவர்களுடைய இரண்டு புத்திரிகள் தண்ணீர் பெற வந்திருந்தார்கள் என்ற சம்பவம், நீண்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவினார்கள், அவர்களது மந்தைகளுக்கு தண்ணீர் புகட்டுவதற்காக. இவர்கள் தமது தந்தையிடம் சொன்னபோது, அந்த மனிதரை வரவழைத்து வரும்படி தனது புதல்வி ஒருவரை அனுப்பிய போது, அவர்கள் தனது தந்தை உங்களை வருமாறு அழைக்கிறார் என்று சொன்ன போது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அவர்களது சன்னிதானத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது, அவர்களின் புத்திரி அவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட புத்திரி என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலத்தீதாகுமா, யா அபதிஸ்தஜிர், என் தந்தையே, இவரை நீங்கள் கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கூலிக்கு அமர்த்தியவரில் மிகச்சிறந்தவர், வலிமையுள்ளவரும் நம்பிக்கையாளருமாக இருக்கிறார் என்று நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மகள் சொல்லி வைத்தார்கள். இங்கே கவி என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களது மகள் சொன்னதை. அமீன் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களது மகள் சொன்னதை. கவி என்றால் வலிமை உள்ளவர். ஒரு பொறுப்பை அவருக்கு ஒப்படைக்கும் போது, ஆடு மேய்ப்பதாக இருக்கலாம், மனிதர் மேய்ப்பதாக இருக்கலாம், கடையில் வியாபாரம் செய்யக்கூடிய சிப்பந்தியாக இருக்கலாம், உற்பத்தி தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி வேலைக்கு பல வகையான தரங்களில் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரிகளாக, பணியாற்றலாக இருக்கலாம், எந்த ஒன்றோ, வீட்டு முதல் காடு வரைக்கும், நாடு வரைக்கும், எல்லா இடங்களிலும் நமக்கு எத்தனையோ வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றன, பதவிகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றன, பொறுப்புகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகின்றன. எல்லோருக்கும் இந்த நான்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தது. ஒரு சிறிய தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு சிறிய வேலையாளராக இருக்கலாம், ஒரு பெரிய ஜனாதிபதியாக இருக்கலாம், எவருக்கும் பதவி, பொறுப்பு, வேலை கொடுக்கிறோமா? இந்த நான்கையும் பாருங்கள். அந்த இரண்டும் இங்கே சொல்லப்படுகிறது சூரத்துல் கஸஸில். அந்த நான்கில் இரண்டா மூன்றாவதும் நான்காவதும் சொல்லப்படுகிறது, அவர் வலிமையுள்ளவராக இருக்க வேண்டும். கொடுக்கின்ற பொறுப்பை சரிவர நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உடற்பலம் இருக்க வேண்டும். நோன்தான், நோயாளி, இவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாது. அறிவு பலம் இருக்க வேண்டும், மனோபலம் இருக்க வேண்டும், அனுபவபலம் இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும், செல்வாக்கு தேவை என்றால் செல்வாக்கு பலம் இருக்க வேண்டும். இவ்வரி என்னென்ன பலம் தேவைப்படுமோ அத்தனை பலமும் உள்ளவராக அவருக்கு அந்த பொறுப்புக்கு இருந்தால்தான் அவரை இந்த பொறுப்புக்கு அமர்த்தலாம். நான்காவது அமீன், கொடுக்கப்படுகிற பொறுப்போர் அமான சமானிதம், அதனை சரியாக நிறைவேற்றுவது அல்லாஹுவை பயந்து நிறைவேற்றுகின்ற பண்பு அவரிடத்தில் இருக்க வேண்டும். இந்த நான்கு பண்பும் உள்ளவரை நீங்கள் நியமிக்கலாம். சூரத்துல் நம்பிரே அல்லாஹாலா சொல்வதை பாருங்கள். பில்கிஸ் ராணியின் அரியாசனத்தை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் தன்னிடத்திலே வருவதற்கு முன் கொண்டு வர வேண்டும்.
அதற்கு தன்னுடைய சபையில் இருந்தவர்களிடத்திலே உதவி கேட்ட போது
உங்களது
இந்த இருக்கையில் இருந்து நீங்கள் எழும்புவதற்கு முன் நான் அந்த பில்கிஸின் சிம்மாசனத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து விடுவேன். அதனை செய்வதற்கு நான் பலமுள்ளவனாகவும் இருக்கிறேன். அதை எந்த வகையிலும் பலரு போகாமல் அதில் இருப்பதை திருடி விடாமல் உங்களிடத்திலே கொண்டு வந்து நம்பிக்கையாக ஒப்படைக்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன், நம்பிக்கையானாகவும் இருக்கிறேன் என்று அந்த ஐப்ரீத் என்ற ஜின் சொல்லி வைத்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நான்கும் தான் அத்தியாவசியமாக பார்க்க வேண்டும். ஹபீயும் பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும், அலியும் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும், கவி வலிமை உள்ளவராக இருக்க வேண்டும், அமீன் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் சில உதாரணங்கள் நடைமுறையிலே நமூனாவாக தேவைப்படுகின்றது. அவற்றை படிப்பதற்கு எச்சரிப்போம். சஹாபாக்களுடைய சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன, பிறகு வந்த தாபியங்களுடைய சம்பவங்கள் நமக்கு இருக்கின்றன. ஒரு தடவை மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆலியா என்ற இடத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது பணியாளுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய தோட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடும் சூடான ஒரு நாள், மதீனாவின் அன்றைய சூடு அந்த திறத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? வெளியில் போக முடியாது, அப்படியான வேறா வெயில், சுட்டரிக்கும் வெயில் கொளுத்திக் கொண்டிருக்கிறது வெளியில். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தனது கூடாரத்திலிருந்து வெளியே போக முடியாமல் தன் பணியாளுடன் கூடாரத்துக்குள்ளே தனது தோட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே ஒருவர் இரண்டு ஒட்டகங்களை சாய்த்துக் கொண்டு வருவதை காண்கிறார்கள். தன் பணியாளுடன் சொல்கிறார்கள், யார் என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், தனது குப்பாயத்தை தலைப்பாகையாக அணிந்து கொண்டு இரண்டு ஒட்டகைகளை ஓட்டிக்கொண்டு வருகிறார் ஒருவர். பிறகு சொல்கிறார்கள், மனிதர் நெருங்கி வருகிறார், யார் என்று பாருங்கள். அவர்களின் பணியால் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் அமீருல் முஃமினீன் வருகிறார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு ஒட்டகைகளை சாய்த்துக் கொண்டு மனிதர்கள் வெளியில் செல்ல முடியாத, நடமாட முடியாத வீணா வெயிலில் தங்கள் தனியாக வருகிறார்கள். இந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொள்கிறார்கள், ஆரம்பத்திலேயே சொன்னார்கள், இவர் மதீனாவிலேயே தங்கியிருந்து வெயில் அகோரம் தனித்தலைக்கு பிறகு பின்னேரம் கூட வந்திருக்கலாமே. இந்த நேரத்திலே கலீஃபாவோடு பேசுவதற்கு கூடாரத்தின் வாயிலில் இருந்து முகத்தை வெளியிட்டார்கள். அனல் வெயில் அவர்களால் தாங்க முடியாமல் உள்ளே வந்து விட்டார்கள். சகோதரர்களே, கூடாரத்துக்கு கிட்டே வந்து விட்டார்கள் கலீஃபா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேச்சு கொடுத்தார்கள், இந்த நேரத்திலே நீங்கள் எங்கே வர வேண்டும்? என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜகாத்தின் ஒட்டகைகள் இரண்டு பின்னி விட்டன, அவற்றின் ஒட்டகைகள் ஏறியவை முந்தி சென்று விட்டன. இந்த இரண்டு ஒட்டகைகளையும் அவற்றின் மந்தையோடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இவை இரண்டும் தப்பி போகிற சமயத்தில், காணாமல் போகிற சமயத்தில், அல்லாஹ் என்னிடம் இந்த இரண்டு ஜகாத் ஒட்டகைகளை பற்றி வினவுவானே என்று பயந்தேன். அதனால் தான் நான் இந்த நேரத்தில் வெளியாகி சென்று இந்த இரண்டையும் அவற்றின் கூட்டத்தோடு சேர்த்து விட்டுவதற்காக வேண்டி போய்க் கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹலும்ம இலல் மாஇ வஃபில், நீருக்கும் நிழலுக்கும் வாருங்கள், உள்ளே நாம் உங்களது வேலையை பார்க்கிறோம். சொன்னார்கள், உங்களது நிழலுக்குள் நீங்கள் போயிருங்கள் என்று சொல்கிறார்கள். எம்மிடத்திலே ஆட்கள் இருக்கிறது, கலீஃபா அவர்களே, நீருக்கும் நிழலுக்கும் வாருங்கள், நாம் உங்களது வேலையை பார்க்கிறோம், இல்லை நீங்கள் உங்களது நிழலுக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். இந்த நேரத்திலே தன் பணியாளிடம் கலீஃபா உஸ்மான் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் அஹப்ப அன் யன்ஸுர இலல் கவியில் அமீன் ஃபல்யன்ஸுர் இலா ஹாதா. எவர் வலிமை உள்ளவரை, நம்பிக்கையானவரை பார்ப்பதற்கு விரும்புகிறாரோ இவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். நமக்கு வெயிலில் போக முடியாத அளவு, நாம் வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியாத அளவு இருக்கிறோம். இந்த கலீஃபா இரண்டு ஒட்டகைகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற பயத்தில், வேறு ஆட்களையும் கூட வெயிலில் அனுப்பினால் போக மாட்டார்கள் என்ற ஒரு பயத்தினாலோ என்னவோ, அல்லது அறிமுச்சத்தினாலோ என்னவோ, தான் தனது உடற்பலத்தை வெளிக்காட்டிக் கொண்டு வெளியே வந்திருக்கிறார்கள். இரண்டாவது, இது ஒரு அமானிதம், அல்லாஹ்விடத்தில் இந்த அமானுத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பய உணர்வோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பலசாலியாக இருக்கிறார்கள், அவர்கள் நம்பிக்கையாளராக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் சொந்தக்கார ஒருவரை நீர் பார்ப்பதற்கு அல்லது இவரும் பார்ப்பதற்கு விருப்பமா? இந்த ஹலீஃபா உமரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது நம்பிக்கையாளர் பலசாலியானவருக்கு ஒரு உதாரணம். இவை இரண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த ஏற்கனவே சொல்லப்பட்டு இருந்த ஒரு சேர்ந்து இவை இரண்டும் இருக்க வேண்டும். நம்பிக்கை இருந்து பலம் இல்லாவிட்டாலும் போதாது, பலவிருந்து நம்பிக்கை இல்லாவிட்டாலும் போதாது. ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூதர், அபூதர்ரே, இன்னக தஈஃப், நிச்சயமாக நீ ஒரு பலவீனமானவர். வஇன்னஹா அமானா, இந்த பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் அமானிதங்கள், இவை அமானிதங்கள். பொறுப்புகள் பதவிகள் மறுமையினாலே இழிவாகவும் கைசேதமாகவும் இருக்கும். இவற்றை அவற்றின் உரிமையோடு எடுத்து அவற்றுக்கு செய்ய வேண்டிய தன்மீதுள்ள கடமையை அதில் சரியாக நிறைவேற்றியவர் மட்டும்தான் இழிவையும் கைசேதத்தையும் தவிர்ந்து கொள்வார், அவற்றிலிருந்து தப்பிக் கொள்வார் என்றார்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பலவீனமானவர். அவர் நம்பிக்கையானவர், ஆனால் பலவீனமாக இருந்ததனால் நீங்கள் பொறுப்புகள் பதவிகளில் அமர வேண்டாம் என்று கருத்தார்கள். அவர்களின் நம்பிக்கையை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மா அதன்னத்தில் ஹப்ரா வலா ஸல்லத்தில் ஹப்ரா நிறைவேற்றி வைக்கக்கூடிய பேச்சில் உண்மை, நடத்தையில் உண்மை, செயலில் உண்மை காக்கக்கூடிய ஒருவருக்கு வானம் நிழல் கொடுக்கவும் இல்லை, பூமி அவரை சுமத்தவும் இல்லை என்றார்கள். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய படைப்புகளில் அபூதர்ரை விட உண்மையாக நடக்கக்கூடிய, உண்மை பேணக்கூடிய, சத்தியம் பேணக்கூடிய ஒருவரை, அபூதர்ரை விட கொடுத்த வாக்கை, கொடுத்த பேச்சை காப்பாற்றக்கூடிய ஒருவரை காண முடியாது என்கிற அதே நபி அந்த அபூதர்ரின் தூய்மையை, அப்பளக்கற்ற தன்மையை, நேர்மையை, அவரின் நம்பிக்கையை, நம்பகத்தன்மையை புகழ்ந்து புறஸ்தாபிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த பொறுப்பையும் எடுத்துக் கொள்ளக் கூடாது என்று அவர்களை தடுக்கிறார்கள். காரணம், அவர்கள் அமீன் ஆனால் கவி அல்ல. அவர்கள் நம்பிக்கைக்குரியவர், மக்களின் நம்பிக்கைக்குரிய நம்பிக்கை நட்சத்திரம், ஆனால் அவர் பொறுப்புகளை சுமந்து கொள்ளுகிற அளவுக்கு உடற்பலமற்றவர், மனப்பலமற்றவர். உடற்பலமோ மனப்பலமோ அவர்களுக்கு இல்லாதிருந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இவையெல்லாம் நம்மிடத்திலே வரவேண்டி இருக்கிறது. இந்த நான்கு பண்புகளையும் பார்த்துதான் ஒரு எந்த ஒரு விடயத்திற்கும் எவரை அமர்த்துவதாக இருந்தாலும் பொறுப்பிலோ பதவியிலோ வேலையிலோ நாம் நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. குறிப்பாக சகோதரர்களே, அருமைய சஹாபிகள் மிகவும் இந்த விடயத்திலே தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாரசீகத்தின் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களின் ஒரு தொகுதி வந்து சேர்கிறது. அங்கிருந்த முஸ்லிம் சேனையை அனுப்பி வைத்திருக்கிறது. அதில் அன்று பாரசீகத்து அரசர்கள் பாவித்த, அவர்களின் பாமணியில் இருந்த பெருமதிமிக்க பொருட்களும் இருந்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்திலே சொன்னார்கள், இன்ன கௌமன் அத்தௌ ஹாதா லஉமனா, இந்த பொருட்களை எல்லாம் நம்மிடத்திலே கிடைக்கச் செய்தவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்றார்கள். முஸ்லிம் படையிலே இருந்தவர்கள் வேண்டுமென்றால் இவற்றில் எத்தனையோ அவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கலாம், கைகளில் பைகளில் போட்டுக் கொண்டிருக்கலாம், நம்பிக்கையாக நடந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெருமதி வாய்ந்த அரச பாவனையில் இருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் நம்மிடத்திலே ஒன்றும் பழுது போகாமல், ஒன்றையும் சுரண்டிக் கொள்ளாமல், தமது கைகளுக்குள் பைகளுக்குள் போட்டுக் கொள்ளாமல் அனுப்பியவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்றார்கள். இதனை கேட்டுக் கொண்டிருந்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னக அஃபத்த ஃஅஃபத் ரஅயத்து வலவ் ரதஅத லரதஅத். ஹலீஃபா அமீருல் முஃமினீனே, சின்னமாக நீங்கள் தூய்மையானவராக இருந்தீர், தூய்மையாக நடந்து கொண்டீர், இதனால் உங்கள் குடிமக்களும் தூய்மையாக நடந்து கொண்டார்கள். நீர் தூய்மையாக இருந்தீர், உங்களுடைய ஆட்சியிலே நேர்மையாக இருந்தீர், அப்பணக்கட்ட முறையில் இருக்கிறீர், நீர் ஒரு அமீனாக நம்பிக்கையானவராக இருக்கிறீர், அதனால் உமது குடிமக்களும் நம்பிக்கையாக இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பியது போல் உங்களுடைய ஆட்சியிலே நீங்கள் அனுபவித்திருந்திருந்தால் உங்கள் குடிமக்களும் அனுபவித்திருப்பார்கள். போல் எவ்வளியோ குடியும் அவ்வளியே என்று சொல்லுவோமே. அன்னாசு அலாதீனி மலேக்கிகம் என்று அன்று முக்காலத்திலும் சொல்லப்பட்டது. மனிதர்கள் தமது அரசரின் வழியில் இருக்கிறார்கள். ஜனாதிபதி அரசர் ஹலீஃபா அவர் நேர்மையானவராக அப்பணக்கற்றவராக தூய்மையானவராக நம்பிக்கைக்குரியவராக இருக்கும் காலமெல்லாம் அவரின் குடிகளும் அப்படியே தூய்மையான வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹலீஃபாக்கள் பொறுப்புக்கு வந்தவர்கள் இதற்கு நல்ல உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய விடயங்களில் நாம் தெளிவு பெற வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிரியமானவர்களே, ஒரு இளவல் ஹலீஃபாவாக வருகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஹலீஃபாவாக பாரம் எடுக்கும் போது அவர்களின் வயது என்ன இருக்கும் தெரியுமா? வெறும் 37 வயது. 2 ஆண்டுகளும் 5 மாதங்களும் தான் அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அதன் பின் அந்த நேரத்தில் அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது. மூத்தாகும் போது 39 ஆண்டுகளும் 6 மாதங்களும் 39.5 வயதில் வபாத்தானார்கள். வாலிப பருவத்தை கூட பூர்த்தி செய்திருக்கவில்லை. வாலிபர்கள் எங்கே, பொறாமைப்படுங்கள் அன்புக்குரிய வாலிபர்களே. இந்த இளவர் வாலிபர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆட்சியை பொறுப்படுத்தி 2 வருடங்களும் 5 மாதங்களிலும் செய்த பணி என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்னிருந்த உமைய ஹலீஃபாக்கள் பைத்துல் மாலில் இருந்து சுரண்டி சுரண்டி தமது குடும்பங்களுக்குள் கொண்டு போய் வைத்திருந்த அத்தனை அநியாய சொத்துக்களையும் ஏழை எளியவர்களுக்குரிய சொத்துக்களையும் பைத்துல் மாலுக்கு எடுத்து உரியவர்களுக்கு கொடுத்தது தான் அவர்கள் செய்த சீர்திருத்த பணிகளிலும் முதன்மையான பணியாக இருந்தது. எங்கிருந்து ஆரம்பித்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய அமானியம் பேனலை, அவர்களின் அமீன் என்ற பதத்துக்கு நாம் அவர்களை பார்ப்பதற்கு இந்த உதாரணத்தை படியுங்கள். எங்கிருந்து ஆரம்பித்தார்கள் தெரியுமா? தன் சொந்த வீட்டிலிருந்து இந்த பணியை, துப்புரவு செய்யும் பணியை ஆரம்பித்தார்கள். செரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்ற ஆங்கிலத்திலே சொல்வோம். அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு முன் வீட்டுக்குள்ளவர்களுக்கு கொடுத்து பழக வேண்டும். வீட்டுக்குள் இருந்துதான் தர்மம் ஆரம்பிக்கிறது என்று படித்திருக்கிறோம். கிளீன் அப் ஆபரேஷன் நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருந்தல்ல, உங்களுடைய அமானிடம் பேணுகின்ற இந்த வேலை அது உங்களுடைய வீடுகளுக்குள் இருந்து வர வேண்டும். ஜனாதிபதியின் வீட்டுக்குள் இருந்து வர வேண்டும், அமைச்சரின் வீட்டுக்குள் இருந்து வர வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினரின் வீட்டுக்குள் இருந்து வர வேண்டும், மாகாண சபை உறுப்பினரின் வீட்டுக்குள் இருந்து வர வேண்டும், பிரதேச சபை உறுப்பினரின் வீட்டுக்குள் இருந்து வர வேண்டும். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் மனைவியை பார்த்து சொன்னார்கள், பாத்திமாவே அவர்களின் மனைவியார் தெரியுமா, உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் கிடைக்காத ஒரு பெருமை கிடைத்த பெண், பின்துல் ஹலீஃபதி வல் ஹலீஃபத்து ஜத்துஹா உஃதுல் ஹலாயிஃபி வல் ஹலீஃபத்து ஜௌஜுஹா என்று ஒரு கவிஞர் சொன்னது போன்று ஒரு ஹலீஃபாவின் மகள் அவர்கள், ஒரு ஹலீஃபாவின் தேத்தியும் தான். அவர்களது தந்தை அப்துல் மலிக் அவர் ஒரு ஹலீஃபாவாக இருந்தவர், அவரின் தந்தை மர்வானும் ஒரு ஹலீஃபாவாக இருந்தவர், அவர்கள் சகோதரர்களும் ஹலீஃபாவாக இருந்தவர்கள். யசீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், வலீத் இப்னு அப்துல் மலிக் போன்றவர்கள் அந்த பெண்மணியின் சகோதரர்கள், ஹலீஃபாக்களாக இருந்தவர்கள். கட்டியிருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் அவர்களின் கணவன், அவரும் ஒரு ஹலீஃபா. இந்த ஹலீஃபா இந்த பெருமைக்குரிய பெண்ணை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உமது தந்தை ஹலீஃபாவாக இருந்த நேரத்தில் பைத்துல் மாலில் இருந்து உங்களுக்கு ஒரு நகை கொடுத்திருக்கிறார், அது உங்களோட வீட்டிலே இருக்கிறது. இந்த நகையை நீங்கள் பைத்துல் மாலுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும், இல்லையே நான் உங்களை விட்டு பிரிந்து கொள்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். நானும் நீங்களும் இந்த நகையும் ஒரே வீட்டுக்குள் ஒன்றாக இருப்பதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த நகை என்ன, இதைவிட தன்மடங்கு நகைகள், அவற்றை விட நான் உங்களை தெரிவு செய்து கொள்கிறேன் என்றார்கள். முதலாவது அவர்களுடைய துப்புரவு செய்யும் பணி வீட்டுக்குள் இருந்து ஆரம்பித்தது. அமானிதம் பேறினார்கள். தான் ஒரு அமீன், அதே நேரத்தில் ஒரு கவி, தான் ஒரு ஹபீஸ், பாதுகாப்பவன், பைத்துல் மாலில் இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பவன், அலீம், அவற்றை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவும் உள்ளவன். அவற்றை பாதுகாப்பதில் வரக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், நிஷ்டூரங்கள், எதிர்ப்புகள், உமைய ஆட்சியாளர்களின் சொந்தக்காரர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள், நமது வீட்டுக்குள் இருந்து சொத்துக்களை பறிக்கிறீர்களே, இந்த எதிர்ப்புகளை எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிற மன வலிமை உள்ளவன், உடற்பலம் உள்ளவன், இவற்றில் நான் நம்பிக்கை பேணுபவன் என்ற இந்த நான்கு பண்புகளுக்கும் அவர்கள் தனது வாழ்விலே நடைமுறையில் உதாரணம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதனை பைத்துல் மாலுக்கு கொடுத்து விட்டு பிறகு எவரவரெல்லாம் உமைய ஆட்சி காலத்திலே தமது உமைய குடும்பத்துக்குள்ளே சொத்துக்கள் வைத்திருக்கிறார்களோ பைத்துல் மாலில் இருந்து அத்தனையும் பைத்துல் மாலுக்கு எடுத்து ஏழை எளியவர்களுக்கு போச்சேர வேண்டியவர்களுக்கு கொடுத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அவர்கள் எப்படி தன்னுடைய பொறுப்பை அவர்கள் பார்த்தார்கள் தெரியுமா? அவர்களின் மனைவி பாத்திமா சொல்வதை கேளுங்கள், நாம் எல்லாம் கவலைப்பட வேண்டும் அவர்களுடைய பணியிலே, இந்த மனிதர்களை வளர்க்கிற பணியிலே, இந்த மனிதர்களை நிர்வகிக்கிற பணியிலே, இந்த நான்கு பண்புகளையும் நான் சரியாக பின்பற்றி செய்கிற போது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியோடு சொகுசாக சுகமாக இருக்கிற வாழ்க்கையை மறந்து போனார்கள். மனைவி என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? மா அலம் அன்னஹு தஸல் லா மின் ஜனாபா வலா மின் இஹ்திலாம் முன்பு வலிய இலா அம்மா. தான் கலீஃபா பதவியில் அமர்ந்தது முதல் அவர்கள் வபாத்தாகும் வரைக்கும் உடல் உறவு கொண்டதினாலோ, தூக்கத்தில் சரிதமானதினாலோ அவர்கள் குளித்ததை நான் அறியேன் என்கிறார்கள். ஆட்டுக்குட்டியாய் துள்ளி குதிக்கிற ஆசை உள்ள ஒரு காலம் வாலிப வயது, தன் மனைவியோடு உள்ள தொடர்பை கூட மக்களுடைய நிம்மதிக்காக, மக்களுடைய சேவைக்காக மறந்து போய் இந்த நான்கு பண்புகளோடு மக்களோடு இருந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நீண்ட நேரம் பேசுவதற்குரிய நேரம் கிடையாது. சுருக்கமாக முடித்துக் கொள்வதற்கு திணிப்போம். நாம் ஒரு பொறுப்பில், ஒரு பதவியில், ஒரு வேலையில் எவரை அமர்த்துவதாக இருந்தாலும் சரிதான், அவர் அறிவுள்ளவரா, அவர் நம்பிக்கையானவரா, அவர் பலசாலியா, அவர் பாதுகாப்பவரா, இந்த நான்கையும் பார்த்து நாம் நடந்து கொள்வோம். இவை அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒரு காலத்திலே இருக்கிறோம். இதில் நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருப்போம். நம்பிக்கை மிக மிக முக்கியம். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நம்பிக்கையாளன் இருப்பான், ஆனால் மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். உண்மையாளன் இருப்பான், மக்கள் அவனை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற செய்தியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைக்க தவறவில்லை. சில வறண்ட வருடங்கள் மனிதர்களுக்கு வரப்போகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், வறண்ட வருடங்கள், ஒபி ரிவாயத்தின் ஏமாற்றுகிற வருடங்கள் என்று வந்திருக்கிறது. மழை நிறைய பொழியும், ஆனால் மரங்களில் இருந்து பயிர்களில் இருந்து வரக்கூடிய மகசூல் குறைவாக இருக்கும். மக்கள் நிறைய கிடைக்கும் என்று பார்ப்பார்கள், ஆனால் ஏமாந்து போவார்கள், குறைவாகவே அறுவடை இருக்கும். இந்த காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? பொய்யன் உண்மைப்படுத்தப்படுவான், உண்மையாளன் பொய்ப்படுத்தப்படுவான், அமீன் துரோகி நம்பப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் அவன் துரோகி என்று ஒதுக்கப்படுவான். அதுதான் இங்கு இழக்கிறது. உண்மையாளனுக்கு சத்தியமான கிடம் கிடையாது, பொய்யனுக்கு அந்தப்புடுகளுக்கு முதலிடம், நேர்மையானவனுக்கு நம்பிக்கையானவனுக்கு அமீனுக்கு இடம் கிடையாது, துரோகி ஏமாற்றிக் கொண்டிருப்பவனுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னார்கள், அவர்களிலே பேசுவான் என்றார்கள். சஹாபாக்களுக்கே ஆச்சரியமாகி போய்விட்டது. யார் அந்த ருவைபியமா? நபி அவர்களுக்கிடையே கேட்கப்பட்டது, உமர் ருவைபியமா, அல்லாஹ்வுடைய தூதரே ருவைபியமா என்றால் யார் என்ன? சொன்னார்கள், الرجل التافه وفي روايه التفيه يتكلم في امر العامه அரிவிலி ருவைபியமா என்றால் அரிவிலி பொதுமக்கள் விவகாரமாக பேசுவான் என்றார்கள். ஆம், இதுதான் நடக்கிறது சகோதரர்களே. அறிவிலி இன்று மேடை போட்டு பேசுகிறான், அறிவிலி இன்று ஊடகம் அமைத்து பேசுகிறான், அறிவிலி இன்று மைக் பிடித்து பேசுகிறான், அறிவிலி இன்று பேப்பர் பிடித்து எழுதுகிறான். அறிவிலி தான் இன்று எல்லாவற்றையும் உலகத்தையே ஆட்டிக்கொண்டிருக்கிறான், உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் சர்வ உண்மை சகோதரர்களை. இன்றைய காலத்தை பொறுத்த மட்டிலே அறிவிலி ஆலோசனை சொல்லுகிறான், அறிவிலி அறிவுரை செய்கிறான், அறிவிலி உபதேசம் செய்கிறான். அப்ப அறிஞர் என்ன செய்வான்? விவேகம் உள்ளவன் என்ன செய்வான்? புத்திசாலி என்று செய்வான் இந்த காலத்திலே? அறிவிப்பிலே சொல்லுகிறதை அவர்களிலிருந்து அவர்களுக்கு மீது ஒரு குழப்பத்தை நான் அனுப்புவேன். அந்த குழப்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், அவர்களில் உள்ள விவேகியையும் தட்டு தடுமாறி குழம்பி போனவனாக விட்டுவிடும். அவர்கள் உள்ள அருஞ்சன் விவேகி இவர்களிடம் போய்தான் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று யோசிக்கிறோமே, அவர்கள் குழம்பி போயிருப்பார்கள். அப்படியான சித்னாவை வெளியிலிருந்து நான் கொண்டு வர மாட்டேன், அவர்களுக்குள்ளே இருந்தே கொண்டு வருவேன். அவர்களுடைய வீட்டுக்குள் இருந்து கொண்டு வருவேன், அவர்களின் கடைக்குள் இருந்து கொண்டு வருவேன், அவர்களின் காரியாலயத்துக்குள் இருந்து கொண்டு வருவேன், அவர்களின் பாராளுமன்றத்துக்குள் இருந்து கொண்டு வருவேன், அவர்களின் மஸ்ஜிதுக்குள் இருந்து கொண்டு வருவேன், அவர்களின் மாளிகைக்குள் இருந்து கொண்டு வருவேன், அவர்களின் சர்ச்சுக்குள் இருந்து கொண்டு வருவேன். எங்கிருந்து அவன் எப்படி வெளிப்படுவான் என்று தெரிய முடியும் தெரியாது. அவர்களை வெளியிலிருந்து நான் கொண்டு வர மாட்டேன். அவர்களுக்கு குழப்பம். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி சொல்லுகிறான்? என் மீது நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அவர்களில் இருந்தே ஒரு குழப்பத்தை கொண்டு வருவேன். அவர்களில் உள்ள விவேகியும் கூட அதில் தட்டு தடுமாறி போய்விடுவான். யார் என்ன செய்வது, எப்படி இந்த பிரச்சனையை கையாள்வது, யாரிடம் போய் பேசுவது, என்ன பரிகாரம் காண்பது, யாரோடு சேர்வது, யாரை விட்டு பிரிவது, யாரை தொழுவது, யாரை விடுவது, யாரின் முகம் பார்ப்பது, யாரை யாருக்கு முன்னு காட்டுவது, எல்லாம் தடுமாறி போயிருக்கிறார்களா இல்லையா? எல்லோரும் தடுமாறி போயிருக்கிறார்களா இல்லையா? இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பவன் யார்? அறிவிலே என்று பேசிக் கொண்டிருக்கிறான். அன்பர்களே, சகோதரர்களே, இது எந்த காலத்தில் நடைபெறும் தெரியுமா? உண்மைக்கும் நேர்மைக்கும் எப்பொழுது இடமில்லாமல் போகுமோ, உண்மையாளதும் நம்பிக்கையாளதும் எப்பொழுது புறம் முழுகு காட்டப்பட்டு அவன் புறத்தெடுக்கப்படுவானோ அந்த நாளிலே அந்த சமயத்திலே நடக்கும் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்ட வேண்டும். நமக்கு இந்த நான்கு பண்புகளிலும் தெளிவுகளை தர வேண்டும். நாம் பொறுப்புகள் பதவிகளிலே ஆட்களை நியமிக்கிற போது, வேலைகளுக்கு ஆட்களை அமர்த்துகிற போது இந்த நான்கையும் பார்த்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் இந்த விளக்கத்தை தந்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்து